2017 அக்டோபர் மாத தென்றலிதழில் அம்பையவள்ளி தேசிகாச்சாரி அவர்கள் எழுதியுள்ள தேவை ஒரு ஏடிஎம் மிஷின் என்னும் சிறுகதை. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஹரிதா, அந்த மாம்பழ கலர் புடவை உனக்கு பொருத்தமா இருக்கும், அதை எடுத்துக்கோயேன். இல்லம்மா, மெர்க்குரி கலர் நீல பார்டர் இன்னும் நல்லா இருக்குமா. சித்தி, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன கேட்டா அக்கா எடுத்ததே நல்லா இருக்காப்புல இருக்கு. 5-6 பெண்மணிகள் புடவை கடைக்குள் நுழைந்து விட்டால் கேட்க வேண்டுமா? ஆளுக்குரு அபிப்பிராயம் தலைக்கு தலை தங்கள் ரசனையின் வெளிப்பாடு என்று கடையையே கவிழ்த்து போட்டுக் கொண்டிருந்தனர். இத்தனை கோலாகலங்களுக்கிடையில் ஹரிதாவின் கைபேசி சிணுங்கியது. கூட இருந்தவர்களின் குறும்பு பார்வையை தவிர்த்துவிட்டு தனக்கு நிச்சயமாகியிருந்த சுதாகருடன் பேசலானாள். என்ன ஹரிதா மேடம், புடவை கடையை கலக்கிட்டு இருக்கீங்களா? நானே வந்து செலக்ட் பண்ணணும்னு ஆசையா காத்திருந்தா, திடீர்னு சேர்மன் ப்ராஜெக்ட் மீட்டிங்னு உட்காத்திட்டார். கிடைச்ச கேப்ல பேசுறேன், ஒன்று பண்ண முடியுமா? புடவைகளை போனில் படம் எடுத்து அனுப்புங்க, நான் செலக்ட் பண்ணி சொல்கிறேன் என்று தன் ஆசையை தெரிவித்தான் சுதாகர். அடுத்த அரை மணி நேரம் பல புடவைகளை பார்த்த பின் ஒருவாறாக ஒரு புடவையை தேர்ந்தெடுத்தான். பணம் கொடுத்து முடிந்ததும் களைத்து சோர்த்திருந்த பெண்மணிகள் அருகில் இருந்த உணவகத்தை முற்றுகையிட்டனர். என்ன அத்தை, 6 பேர் ஒரு புடவை எடுத்து அழுத்திட்டீங்களா என வினவியவாறே ஒரு இருக்கையை இழுத்து போட்டுக்கொண்டு வந்தவன்தான் சுதாகர். எல்லோருக்கும் அவரவர் விரும்பிய பலகாரங்களை ஆர்டர் செய்தவன் தனக்கும் ஹரிதாவுக்கும் 2 ஐஸ்கிரீம் வரவழைத்து கொண்டான். இப்பவே மாப்பிள்ளைக்கு ஹரிதாவோட டேஸ்ட் நல்லா தெரியுதே, அவ எப்பவுமே ஐஸ்கிரீம் தான் ஆர்டர் செய்வா என்று கிண்டெடுத்தாள் அவள் அக்கா. உணவகத்தையும் சுதாகரின் பர்சையும் ஒரு வழி பண்ணிவிட்டு சுதாகரும் ஹரிதாவின் குடும்பத்தினரும் பிரிந்து சென்றனர். சுதாகர் வீட்டில் நுழையும் போதே, என்னடா மாப்பிள, நிச்சயத்துக்கு முன்னமே ரவுண்ட்ஸா ஜமாய் என்றபடி எதிர்கொண்டான் அவன் சித்தப்பா மகன் சுபாஷ். அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லை, அவங்க வீட்டில் நிச்சயதார்த்த புடவை எடுக்க போனாங்க, செலக்ட் பண்ண போனேன், அவ்வளவுதான் என்று இளம் சிரிப்புடன் அவனை வரவேற்று பேசிய வண்ணம் உள்ளே நுழைந்தான். என்னப்பா, உன் உட்பிக்கு ஐடி லைனில் வேலையாமே, பெரியம்மா சொன்னாங்க, எந்த கம்பெனி என்று விசாரித்தான். சுதாகரும் கம்பெனியின் பெயரை கூறினான். அதுவா, அந்த கம்பெனி இப்போ அவ்வளவு நல்ல ஓடலன்னு சொல்றாங்களே, போன மாசம் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு பிங்க் ஸ்லிப் கொடுத்தாங்களாம் என்று கூறினான் அவன். என்னடா சுதா, இவன் இப்படி கல்லை தூக்கி போடுறான், நாம ஹரிதாவை பண்ணிக்க ஒத்துக்கிட்டதே அவ சம்பாத்தியம் பார்த்துதானே, அவள் சம்பளத்தை சேர்த்து வச்சு இந்து கல்யாணத்தை அடுத்த வருஷமாவது முடிச்சிடலாம்னு இருக்கோம், நடக்காது போல இருக்கே என கவலையுடன் விரும்பினாள் மரகதம் சுதாகரின் தாய். நீங்க அனாவசியமா கவலைப்படாதீங்கம்மா, அவங்களை வேலையை விட்டு அனுப்பினதுக்கு எத்தனையோ காரணம் இருக்கும், ஹரிதாவுக்கு அப்படி ஏதும் ஆகாது என தாய்க்கு ஆறுதல் கூறினாலும் சுதாகரின் அடிமனத்தில் கவலை முளைவிட ஆரம்பித்தது. ஹரிதாவிடம் இதை பற்றி கேட்பது சரியாயிருக்குமா? நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் இது என்ன புது பிரச்சனை என அவன் எண்ணம் ஓடியது. ஆனாலும் இதை தெளிவுபடுத்தி கொள்ளாமல் நிம்மதியாக இருக்க முடியாதே. மறுநாள் ஹரிதாவின் கம்பெனி வாசலில் அவளுக்காக காத்திருந்தான் சுதாகர். வேலை முடிந்து வந்த அவள் அவனை கண்டதும், வாங்க ஆபீஸுக்கே வந்து பேசும்படி, ஏதாவது அர்ஜென்ட் விஷயமா என வரவேற்றாள். அவளை அருகில் இருந்த காஃபி ஷாப்புக்கு அழைத்து சென்று காஃபி அருந்தியபடியே, ஹரிதா, உங்க கம்பெனியில 2 பேரும் வேலையிலிருந்து எடுத்துட்டாங்களாமே, என் உறவு பையன் சொன்னான், என்ன பிரச்சனையா என நாசுக்காக கேட்டான். ஐடி கம்பெனியிலே ஹைரிங்கும் ஃபைரிங்கும் சர்வ சாதாரணம் தானே, எங்க ஆபீஸ் மட்டும் விதிவிலக்கா, எப்ப வேணும்னாலும் யாருக்கு வேணாலும் பிங்க் ஸ்லிப் கொடுத்துடுவாங்க என பதிலிருத்தாள். அவள் சொன்னது எந்த இச்சினியின் காதில் விழுந்ததோ 3 நாளே ஹரிதாவுக்கு ஸ்லிப் கொடுக்கப்பட்டது. அன்னிக்கிட்ட இருந்து போன், ஏலம் போட்ட தங்கையின் கையிலிருந்து அவசரமாக பிடுங்கினான் சுதாகர். ஒரு குறுஞ்செய்தியாக தனக்கு 3 நோட்டீஸ் கொடுத்து விட்டார்கள் என அறிவித்தாள் ஹரிதா. ஒரு கணம் மறைத்து நின்றவன், என்ன ஹரிதா இப்படி குண்டை போடுறீங்க என அதிர்ச்சியுடன் வினவினான். வேலையில் சேரும் போதே இது ஒரு நாள் நடக்கும்னு எதிர்பார்த்துதானே நுழைகிறோம், என்ன கொஞ்சம் சீரியஸா வேலை தேடணும், அவ்வளவுதான் என அரட்டி கொள்ளாமல் கூறினாள் ஹரிதா. பின்னாலேயே வந்து நின்ற மரகதம், என்னடா சொல்றா, ஏதோ வேலை தேடுற மாதிரி பேசினாள் போலிருக்கே என கவலை மிக கேட்டாள். ஒண்ணுமில்லை, ஹரிதாவுக்கு 3 நோட்டீஸ் கொடுத்துட்டாங்களாம், வேறு வேலை தேடணுங்கிறா என்று நிலைமையை விளக்கினான் சுதாகர். மரகதம் சற்று யோசித்து விட்டு, இப்ப என்ன பண்றதுடா, நல்ல வேலை நிச்சயம்னு ஒன்னும் பண்ணல, பேசாமல் அவங்களிடம் வேறு இடம் பார்க்க சொல்லிடலாமா என்று கேட்டாள். ஏம்மா, இந்த கம்பெனி விட்டால் அவளுக்கு வேறு வேலையே கிடைக்காதா? அவளும் தேடிக்கிட்டு தான் இருக்காளாம் என்ற சுதாகரின் குரலில் சுரத்தே இல்லை. ஆமாம், வேலையை கூறு கட்டி வச்சு காத்திருக்காங்களாம். இவ போய் கூடையோடு அள்ளிக்கிட்டு வரப்போறாளா? இந்த வேலையை நம்பி எத்தனையோ பிளான் வச்சிருந்தேனே. தொடர்ந்தது புலம்பல். ஏம்மா, நீங்க தானே வேறு இடத்தை எல்லாம் தள்ளிவிட்டு ஐடி பெண்ணே வேணும்னு இந்த இடத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிங்க. நாலு நாளில் நிச்சயத்தை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டில் எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ போய் மாற்றி பேசுறீங்களே, இது நல்லாவா இருக்கு? எல்லாம் நான் அவங்க கிட்ட பேசுகிற விதமாக பேசுகிறேன். எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் எது செஞ்சாலும் நாளையும் யோசிச்சு தான் செய்வேன் என்று அவன் வாயை அடக்கி விட்டாள் மரகதம். அரை மணியில் ஹரிதாவின் வீட்டை அடைந்தவள் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்த ஹரிதாவிடம், என்னம்மா ஹரிதா, உனக்கு ஏதோ வேலை போயிட்டுதுன்னு சுதா சொன்னானே, நிஜமா என்று கேட்டாள். அதற்குள் ஹரிதாவின் தந்தை, 2 மாசமாவே இவங்க கம்பெனியில் ஆள் குறைப்பு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. இப்படி நடக்கலாம்னு எதிர்பார்த்தே நிறைய அப்ளிகேஷன் போட்டிருக்கா, சீக்கிரம் நல்ல வேலை கிடைச்சிடும் என்றார். அப்ப பெண் பார்க்க வந்த போதே இந்த மாதிரி நடக்கலாம்னு தெரிஞ்சும் எங்ககிட்ட மறைச்சிட்டீங்களா என்று கோபமாக கேட்டாள். மறைக்க என்ன இருக்கு இதுல? இந்த லைன்ல இருக்கும் எல்லாருக்குமே எதற்கும் தயாரா இருக்கணும்னு தெரியும். அப்படி வேலை போகலாம் என்று ஊகம் இருந்தால் உடனே வேறு வேலையை தேட ஆரம்பிப்பதும் சில நாளிலேயே கிடைப்பதும் சகஜம்தானே. உங்கள் பிள்ளைக்கும் இந்த நிலவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்குமே. இது ஹரிதாவின் அப்பா. அப்ப ஒன்னு செய்யலாம், இப்ப அவசர அடியிலே நிச்சயம் ஒன்றும் பண்ண வேண்டாம், வேலை கிடைச்சதும் வேறு நாள் பார்த்து வச்சுக்கலாம் என்று மரகதத்தின் பேச்சு இந்த சம்பந்தத்தை தவிர்க்க எண்ணுவதை மறைமுகமாக தெரிவித்தது. இதுவரை மௌனம் காத்த ஹரிதா முன்வந்து, யார் கண்டது, வேறு வேலை கிடைச்சு கல்யாணமாகி நான் அங்கு வாழ வந்தப்புறம் அந்த வேலையும் போகலாம், திரும்ப தேட வேண்டியிருக்கும், உங்களுக்கு டென்ஷன் ஆயிடும். அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க என்ன கல்யாணம் செய்துக்க வேண்டாம். நிரந்தர வேலை இருக்கிற நிலையா சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்கிற இடமாவே பார்த்துக்கங்க என்று பொறிது தள்ளிவிட்டு கிளம்பினாள். அவள் படி இறங்கும் போதே, ஹரிதா மாமா, அம்மா சொல்றதை எண்ணி தப்பா நினைக்காதீங்க. அம்மா, நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, பேசி தீர்த்துக்கலாம் என்றபடி அலறி அடித்து கொண்டு நுழைந்தான் சுதாகர். மிஸ்டர் சுதாகர், உங்க அம்மாவுக்கு ஒரு மருமகள் வேண்டாம், ஒரு ஏடிஎம் மெஷின் தான் தேவை. அவங்களை மீறி நீங்க என்னை மனக்கழினால் அது சரிவராது, நீங்க போகலாம் என்றபடி தெருவில் இறங்கி நடக்கலானாள். வரப்போகிறவள் பார்க்கும் உத்தியோகமும் கொண்டு வரும் சம்பளமும் திருமணத்தை நிர்ணயிக்கும் அளவுகோலாக மாறிவிட்டதை எண்ணி கைநழுவி போன கனவுகளுடன் மனம் நொந்து நின்றான் சுதாகர். இப்போதெல்லாம் மரகதம் உஷாராக அரசு பணி, வங்கி வேலை என்று உள்ள பெண்களையே தேடிக்கொண்டு இருக்கிறாள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.